மாவீர மகுடம். கடலோடு கரைந்த கடற்கரம்புலிகள். கேப்டன் மதன், மேஜர் வரதன். மகனை பார்த்து இவ்வளவு காலமாயிட்டது, எப்படி இருப்பானோ, என்ன செய்யறானோ? அம்மாவுக்கு ஏக்கம் 3 ஆண்டுகளுக்கு முன்பு திரும்பவும் சிங்களவர்கள் தாக்க துவங்கிய போது புலிக்கு என்று புறப்பட்டு போனவன் தான். அதன் பின்னர் அவர்கள் ஒரு நாள் கூட காணவே இல்லை. இடையில் ஒரு நாள் சண்டை ஒன்றில் மைன்ஸ் வடித்து பிள்ளைக்கு கால் போய்விட்டதாம் என்ற துயரச் செய்தி அம்மாவுக்கு எட்டியது. அம்மாவின் கண்களில் அருவி வேதனையால் துடித்து கொண்டிருப்பானோ? அம்மா என்று அழுவானோ? அவள் மகனையே நினைத்து கொண்டிருப்பாள். கொஞ்ச நாட்களாக அம்மாவின் இரவுகள் தூக்கமற்ற நீண்டு கழிந்தன. காலம் அசைந்தது. பிள்ளை இப்ப ஜாழ்ப்பாணத்திலேயாம், கடற்புலியா கிளாலில நிற்கிறானாம், சிங்கள நேவியிட்டேர்ந்து சனங்களை காப்பாற்றுற வேலையாம் அவர்கள் அறைந்தார்கள். எவ்வளவு காலமாகிவிட்டது, எப்படி இருக்கின்றானோ? மகனை பார்க்க அம்மா ஆசைப்பட்டாள். பாசமும் ஆவலும் அவளை அவசரப்படுத்தியது. சோதனை சாவடிகள், இராணுவ கெடுபிடிகள், கொச்சை தமிழில் துளைத்தெடுக்கும் கேள்விகள், கிரானில் துவங்கி தாண்டி குளத்தில் முடிந்த துயர பயணத்தின் இறுதியில் அம்மா ஜாழ்ப்பாணம் வந்து சேர்ந்தாள். மட்டக்களப்பு தொடர்பகத்தில் பேரை பதிந்த பிள்ளைக்கு தகவல் அனுப்பிவிட்டு ஆவலோடு காத்திருந்தாள். தங்கியிருந்த வீட்டின் வாசலையே பார்த்து கொண்டிருக்க ஒரு நாள் கடந்து போனது. ஆனால் மகன் வரவில்லை. கிளாலில நேவிக்கு கரும்புலி தாக்குதல் நடந்ததாம், கணக்கு நேவியும் முடிஞ்சுதாம் என்ற ஒரு செய்தி மட்டும் வந்தது. எல்லோருக்கும் சோகம் கலந்த மகிழ்ச்சி. அம்மாவுக்கும் தான் மாலையானும் பரபரப்பாக பேசப்பட்ட அந்த செய்தியை தாங்கி ஈழநாதம் விசேட பதிப்பு அம்மாவின் கைகளுக்கும் வந்தபோதுதான் அந்த படங்கள். அந்த படம் அம்மா உற்று உற்று பார்த்தால் கண்கள் இருண்டன, உடல் உரைத்து போனது. நம்பவே முடியவில்லை. அம்மாவின் பிள்ளை வரதன் அவன்தானா என்று பேரை மீண்டும் மீண்டும் பார்த்தாள் அம்மா. ஆம், அது அம்மாவின் பிள்ளையேதான். அள்ளி அணைத்து முத்தமிட ஆசையோடு ஓடி வந்தாலே அதே பிள்ளைதான். கறி இல்லாமல் காசும் இல்லாமல் அடுப்பெரியாத நாட்களில் சோறு காய்ச்சன கறியோட வாரன் என்று துவக்கெடுத்து கொண்டு காட்டுக்கு போவானே அதே மகன்தான். வீதியில் சிங்களப்படை மறைத்து கிருநீற்றை கையில் கொடுத்து வாய்க்குள்ள போடுறா என்ற போது விருப்பமண்டா உன்ற வாயுக்குள்ள போடு என்று துணிவோடு திருப்பி கொடுத்து விட்டு வந்தானே அதே மகன்தான். சோகத்தோடு அணைத்து நிற்கும் தலைவனுக்கருகில் பூரிப்போடு சிரித்து நின்றான் அந்த கரும்பில். தாங்க முடியாத பெரும் சுமையாய் துயரம் நெஞ்சை அழுத்த அம்மா அழுதாள். கவலையை தீர்க்க கண்ணீர் தீரும் விரையாடுதாள். கந்தசாமி ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் பிறந்த 9 குழந்தைகளுக்குள் 4வதுதான் பரதன். ராமச்சந்திரன் என்பது அவனது இயற்பெயர். 1973 பின்னர் ஒவ்வொரு வருடமும் தமிழ் புத்தாண்டுக்கு 2 நாள் முன்னதாக வரதனின் பிறந்த நாள் வந்து போகும். கல்வியிலும் விளையாட்டுத் துறையிலும் ஆர்வம் மிகுந்தவனாக துடிப்போடு பள்ளிக்கு போனவனை அப்பாவோடு வயலுக்கு போக வைத்தது குடும்ப நிலை. குடும்பச் சுமையை பகிர்ந்து உழைத்து 16 அகவை வரை வீட்டோடு இருந்தவனை இயக்கத்துக்கு போக வைத்தது நாட்டு நிலை. மன்னப்பட்டிக்கு கிழக்கே 15 மைல் தூரத்தில் உள்ள கள்ளிச்சை வடமுனைதான் ஊர். ஆக்கிரமிப்பின் கொடிய வெளியை அனுபவிக்கும் எங்கள் தாயகத்தின் எல்லை கிராமங்களில் ஒன்று. மட்டக்களப்பில் பயிற்சியை முடித்தவனுக்கு அங்கு கண்ணிவெடி பிரிவில் பணி. சிங்களப்படையோடு மீண்டும் போர் துவங்கி வடியோசைகள் நிறைந்து நகர்ந்து கொண்டிருந்த நாட்களுள் ஒன்று கள்ளிச்சை வடமுனைக்கும் வெண்டுகள் சேனைக்கும் இடையிலே எதிரி விதைத்துவிட்டு போயிருந்த மிதிவடிகளுள் ஒன்று விநியோக வேலைகளில் ஈடுபட்டிருந்த வரதனின் வலது காலை பித்தது. காட்டு மக்கள் கீறி கிளிக்க நரக வேதனைக்கு நடுவில் ஜாழ்ப்பாணம் கொண்டு வரப்பட்டான் வரதன். சிகிச்சை முடிய புகைப்பட பிரிவில் பணி. கிளாலியில் இருந்த கடற்புலிகளின் தளம், அவர்களின் அன்புக்கினிய மக்களை இரத்த பசி கொண்டடையும் இனவாத பேய்களிடமிருந்து காத்து நிற்கும் உன்னத பணியில் அவர்கள். இரவில் விழித்திருந்து அலைமடியில் காவல், பகலை இரவாக்கி தூங்கும் இயலும் வாழ்வு, முகாமில் எப்பொழுதும் கலகலப்பை நிறைத்திருப்பவன் மதன். துடிதுடிப்பான சுபாவம் அவனுடையது. வரதனும் மதனும் உற்ற நண்பர்கள். புகைப்பட பிரிவில் ஒன்றாக வேலை செய்த போது மெல்ல அரும்பிய உறவுதான் பின்னாளில் உயிருக்குயிரான சிநேகிதமாக இருக்கம் பெற்றது. ஒன்றாக தலைவருக்கு கடிதம் எழுதி, ஒன்றாக கடற்கரும்புலிக்கு வந்து ஒன்றரை கால்களோடு நீந்தி பழகி பயிற்சி பெற்று படகேறி கடலில் களமாடி ஒன்றாக கிளாலியில் பணி செய்தவர்கள் ஒன்றாக கரும்புலிக்கும் பெயர் கொடுத்து இறுதியில் ஒன்றாகவே போனார்கள்.
ஒரு கூட்டு கிளியாக நாம் இருந்தோம், அந்த உறவுக்கு உயிர் வாத்து நாம் மகிழ்ந்தோம். கருவங்கை எனவாகி மகிழ்ந்ததென்ன, மருந்தோடு பறந்தீரே நடந்ததென்ன. ஒரு கூட்டு கிளியாக நாம் இருந்தோம், அந்த உறவுக்கு உயிர் வாத்து நாம் மகிழ்ந்தோம். கருவங்கை எனவாகி மகிழ்ந்ததென்ன, இடி மருந்தோடு பறந்தீரே நடந்ததென்ன.
மதர் துடிதுடிப்பானவன். ஒற்றை காலில் நின்று கூத்தாடி ஊன்று தடியோடு துள்ளியோடி கும்மாளம் அடித்தபடி தெரிந்து அவன் ஓய்ந்ததே இல்லை. திருமலை காட்டில் மிதிவடி ஒன்று கலட்டிவிட்ட இடது காலுக்கு பதிலாக மதனுக்கு ஜெயப்பூர் கால் கொழுவப்பட்டிருந்தது. பொய்க்காலை கலட்டிவிட்டு ஒற்றை காலில் மரத்திலேறி மாங்காய் முளநீரும் பிடுங்கி தந்து மற்றவர்களோடு சேர்ந்திருந்து சாப்பிட்டு மகிழ்ந்த உயர்ந்த நண்பனர். இரவெல்லாம் படகோடி கடலில் சமராடிவிட்டு பகலில் ஓய்வெடுத்து தூங்க முயலும் தோழர்களை ஊன்று தடியால் தட்டி குழப்பி தொந்தரவு செய்துவிட்டு துள்ளியோடி அவர்களுடைய அன்பான சினப்பிற்கு மாலாகின்றவன் அந்த குளப்படிக்காரன். அவன் கூட தானும் இரவு சண்டைக்கு போயிருப்பான், ஆனாலும் பகலிலும் ஓடித்திரிவான். சண்டைக்கு தயாரான ஒரு பாடுகள் இல்லாத ஓய்வான ஒரு மாலை பொழுதில் மதன் ஒரு தென்னை மர அடியில் சாய்ந்திருப்பார். கடற்காற்றோடு கலந்து ஒரு பாடல் விரியும். தன்னுடையது பாடுவதற்கு ஏற்ற ஒரு குரல் இல்லை என்பது தெரிந்திருந்தும் அவன் பாடுவான். அதில் ஒரு கவர்ச்சி இருக்கும், அருகிருப்பவர்களை ஈர்க்கும். எப்போதும் எதிலும் கவனமில்லாத ஒருவனைப் போல பகடி சொல்லித் திரிகின்ற மதன் தனது திறமையை வேலைகளின் போது செயலில் காட்டுவான். மற்றவர்களால் செய்ய முடியாது போகிற சில வேலைகளை ஒரு காலை இழந்தவனாயிருந்து அவன் செய்து முடிப்பான். பெரும்பாலும் தவறுகள் செய்யாமலே இருக்கின்ற மதன் சக தோழர்கள் தவறு செய்யும் போது சொல்லி திருத்துகின்ற போராளியவன். மதனுக்கு இருந்த இயல்பான குலப்படித்தனத்தால் வரதனோடு துவங்கிய ஒரு பகுடி சண்டை கடைசியில் சீரியஸாக முடிந்தது. அந்த உயிர் நண்பர்கள் கதைக்காமல் பிரிந்து போய்விட்டார்கள். அடுத்த 24 மணி நேரம் வெறுப்பூட்டுவதாக கழிந்தது. வரதன் குளிக்க போனான். எப்போதும் இருவரும் சேர்ந்தே போவார். இப்போது வரதன் தனியே முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு மதன் ஒரு மரக்கிளையிலிருந்து பார்த்து கொண்டிருந்தார். போ என்று நட்பு தூண்டவும் தன்மானம் தடுத்தது, ஆனாலும் அன்பே வென்றது. ஊன்று தடியோடு துள்ளி கொண்டு முந்தி ஓடிப்போய் வாளியை எடுத்து வரதனுக்கு குளிக்க வார்க்கத் தொடங்கினான் அவன். சேரண்டம் இதை சொல்லும் போது வரதனின் கண்கள் பனித்திருந்தன. வரதன் அமைதியானவன், அதிகம் பேசத் தெரியாதவன். கதைகளை விட செயல்களிலேயே அதிக ஈடுபாடும் நம்பிக்கையும் கொண்டவன். கதைக்கும் போதெல்லாம் இயக்கத்துக்கு பயன்படக்கூடியதாய் கதையும் கூட என்று மற்றவர்களுக்கு புத்தி சொல்பவன். அது வெளியில் தெரியாமல் தனக்குள்ளேயே குமுறிக்கொண்டிருந்த ஒரு எரிமலை. அம்மா அப்பாவை பிரிந்து உறவுகளை பிரிந்து நீண்ட காலம் எங்கு இருக்கின்றார்களோ, ஆமை பிரச்சனையால் ஊடுபட்டு தெரிகின்றார்களோ, வீட்டுக்கு ஒரு கடிதம் எழுதி பார்ப்போம் என்ற ஆவல் வரதனுக்கு எழுந்தது. வரதன் கடிதம் எழுதினான், பதிலுக்காக காத்திருந்தான். அடுத்த தரம் எழுதினான், காத்திருந்தான், பதிலில்லை. மூன்றாம் தரம் பதிலில்லை. நான்காவது கடிதமும் போன்று பதில் வரவே இல்லை. இடம்பெயர்ந்து வந்து கிளாலியில் இறங்கிய உறவினர்கள் சிலரை எதிர்பாராமல் வரதன் சந்திக்க நேர்ந்தது. ஒரு இரவில் ஊருக்குள்ள ஆமி பூந்து பட்டியும் சுற்றும் நூற்றுக்கணக்கான சலங்களை கொண்டவங்கள். தம்பி, தப்பி ஓடி வந்த எங்களுக்குள்ள உங்கள் வீட்டுக்காரர் வரையில என்ன நடந்ததோ கடவுளுக்கு தான் தெரியும் என்றார் அவர். வானத்தை பார்த்து கைகளை விரித்து சொல்லிவிட்டு ஒரு பெருமூச்சோடு அவர்கள் போய்விட்டார்கள். காதுகளில் இடியென இறங்கிய செய்தியால் அவன் துடித்து போனான். ஏற்கனவே அவனுக்குள் வீசிக்கொண்டிருந்த புயல் ஆபாசம் கொண்டிருந்தது. ஆனாலும் அது ஒரு வதந்தி மட்டுமே என்பது கடைசி வரை அவனுக்கு தெரியாமலே போய்விட்டது. கிளாலியின் விரிந்த கடல், தமிழர்களின் இரத்தமே அலைகளாய் அசையும் 20 மைல் நீள சென்னீர் பரப்பு, இரத்த பசி கொண்டு அலையும் சிங்களப்படை, உயிர் விளங்கும் துப்பாக்கி வாய்களோடு காத்து நிற்கும் மரண வலயம், அந்த மரண வலயத்திலும் கடலரண்களாய் கடற்புலிகள் காவல் நிற்க, மக்கள் துணிவோடு பயணிக்கும் குடாநாட்டுக்கான தனியொரு பாதை. நாகதேவன் துறையில் பொருத்தப்பட்டிருக்கும் சக்தி வாய்ந்த ரேடர்களின் திரைகளில் புள்ளிகளாய் அமையும் இவர்களின் படகுகளை துல்லியமாக இனம் கண்டு தாக்கி மூழ்கடிக்க விரைந்து வரும் எதிரி படகுகளை, உள்ளங்கையை கூட பார்க்க முடியாத கும்மிரட்டிலும் கூட கண்களை மட்டுமே நம்பி எதிர்கொண்டு விரட்டியடிக்கும் சாதனை களம், எதிரி படை செய்த வலயத்தை எதிரிக்கு தடை செய்து வீர சாதனை படைக்கும் கடற்புலிகளின் போர்த்திறனையும், அதனை பிரமாண்டமான ஒரு வளர்ச்சி நிலையை நோக்கி உயர்த்திச் செல்லும் தலைவரின் முயற்சியையும் ஆற்றலையும் உலக அரங்கில் பறைசாற்றி கொண்டிருந்த போர் முனையர். கிளாலி கடலில் மக்கள் போக்குவரத்து செய்ய துவங்கி அந்த நாளிலிருந்து அங்கு காவல் பணியாற்றி கொண்டிருக்கும் கடற்புலிகளின் அணிவரதனையும் மதனையும் கொண்டது. அந்த கடற்களத்தில் புலிகள் எதிரியை சந்தித்த ஒவ்வொரு சண்டையிலும் இவர்களின் கைகளிலிருந்து துப்பாக்கிகள் கரண்டு கொண்டிருக்கும். விடிகாலைகளில் பயணம் போன மக்கள் செத்த வடங்களாய் கரையொதுங்கிய போதெல்லாம் அவர்களுக்குள் ஒரு நெருப்பு கொழுந்து விட்டெறியும். அவர்கள் துணிகரமான சண்டைக்காரர்கள். அவர்களுடைய வண்டிகளில் எதிரிகளின் படகுகளை மூக்குக்கு நேரே எதிர்கொண்டு அவனை திகைப்பில் ஆழ்த்துவார்கள். கண்ணை கட்டீருளில் விட்டது போன்ற இருட்டிலும் எதிரியின் படகுகளை இனம் கண்டு நல்ல வியூகங்களில் தளம்பலின்றி வண்டியை செலுத்தி அவனை தாக்கி திணறடிப்பார்கள். அந்த மயற்கூச்சறியும் கணங்களில் எதிரி தலைதறிக்க ஓட்டமெடுப்பான். அந்த நேரங்களில் அவர்கள் சொல்வார்கள், இப்ப மட்டும் ஒரு சக்க வண்டி இருக்குமென்றால் இவங்களோட கதை இதிலேயே முடியும். அவர்கள் ஒரு கரும்புலி தாக்குதலுக்காக காத்திருந்தார்கள். எங்களின் மக்களை கொன்றொழித்தவர்களை இதே கடலில் வைத்து கொன்றொழிக்க வேண்டும் என்ற வீர சபதம் அவர்களின் இதயங்களில் முழங்கிக் கொண்டிருந்தது. கரும்புலி தாக்குதலை நடத்தும் இரவை அவர்கள் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்திருந்தார்கள். ஏன் கரும்புலியாக போகின்றீர்கள் என்பதற்கு ஒரு தத்துவ வார்த்தை விளக்கத்தை அளிக்கக்கூடிய அறிவை அவர்கள் பெற்றிருக்கவில்லையாயினும் அதன் தேவையை, அதன் முக்கியத்தை, அதன் பலத்தை உளப்பூர்வமாக தெளிவாகவும் உணர்ந்து கொண்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள். வரதன் ஆழ்ந்து சிந்தித்துக் கொண்டிருப்பான். அருகில் போகின்ற நண்பனிடம், தலைவர் சொன்னதே நான் திரும்ப திரும்ப நினைச்சு கொண்டிருக்கிறேன். என்ற சிந்தனை எல்லாம் அதிலே இருக்கு. அந்த ஒரு நொடி பொழுதுக்காக நான் எவ்வளவு காலம் காத்து கொண்டிருப்பேன். என்றைக்கு ஒரு நாள் கிளாலி கடலில் ஒரு ஓட்டஜெட் நொறுங்கும் என்பான் அவன். மதனும் அப்படித்தான். அவன் அடிக்கடி சொல்வான், எங்கட எவ்வளவு சனங்கள்ன்ற திட்டத்தை இந்த தண்ணியோட கலந்திருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு பாடம் படிப்பிச்சே ஆகவனும். அதை நான் சாதிச்சே தீருவேன். அவனுகளையும் இந்த கடலே அழிக்க வேணும். மதன் மட்டக்களப்பைச் சேர்ந்தவன். சீனிவாசன் சிவகுமார் என்பது அவனுடைய இயற்பெயர். 1975 செப்டம்பர் 7 அந்த வீரமைந்தனை பெற்றெடுத்தாள் அந்த அன்னை. குடும்பத்தில் 3 அண்ணன்களுக்கும் ஒரு தங்கைக்கும் இடையில் அவன் மட்டக்களப்பு இந்துக்கல்லூரியிலே 9 படித்துக் கொண்டிருக்கும் போது 1989 நடுப்பகுதியில் ஒரு நாள் பள்ளிக்கூடத்திற்கு சென்று புறப்பட்டு போனவன் திரும்பி வரவில்லை. இயக்கத்துக்கு போயிருப்பான் என்ற வீட்டில் உள்ளவர்களின் ஊகிப்பு பிழைத்து விடவில்லை. கிளாலியின் கடற்போர் முனை ஏறக்குறைய 60 அலைகள் போல அசைந்து கடந்து விட்டன. அந்த உயரிய சாதனையை நிகழ்த்த அவர்கள் கடலுக்கு போய் திரும்பிக் கொண்டு இருந்தார்கள். நாட்கள் செல்ல செல்ல அவர்களுடைய உறுதி இறுகிக் கொண்டே போனது என்று இலகியதில்லை. ஒவ்வொரு தடவையும் சண்டை துவங்கும் துப்பாக்கி குழாய்கள் சிவக்க இவர்களது படகுகள் பகைவனை எதிர்கொள்ளும். சக்கை வண்டி அவனை மின்னல நெருங்கும். எதிரி ஓட்டமெடுப்பான். சக்கை வண்டி கலைக்க இடைவெளி குறுகும். எதிரியின் வேகம் கூடும். அதிகரித்த வேகத்தோடு சக்கை வண்டி அண்மைக்கு 1 உயர நீரில் ஓடக்கூடிய தன் நவீன படகு எதிரி ஆழம் குறைந்த நீர்பரப்பினோடு செலுத்துவான். சக்கை படகுகள் தரிதட்டும். தொடர்ந்தும் கலைக்க முடியாமல் கரும்புலிகள் திரும்ப வேண்டியிருக்கும். மறுநாள் முகாமின் ஒரு மூலையில் முகத்தை தொங்க போட்டுக் கொண்டிருப்பார்கள். இரவு தங்களால் இடிக்க முடியாமல் போய்விட்டது என்பதற்காக அவர்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். 61 இப்படித்தான் நகர்ந்தன. 1993 ஆவணி திங்கள் 25 வளமையான இரவு. நிலா உலா வராத இருண்ட வானம். சிறுப்பூட்டும் குளிர்தலுக்கு வசதியை தந்தாலும் உள்ளத்துக்கு உற்சாகமூட்டும் உவர்காற்று. கரும்புலிகள் காவல் உலாவர மக்களின் பயணம் துவங்கியது. சக்கை நிரப்பிய புலேந்திரன் குமரப்பாவில் மதனும் பரதனும் தயாராக நின்றார்கள். கடந்து போனவைகளைப் போல அல்லாமல் இந்த 62 இரவில் அவர்களின் முகங்களின் நம்பிக்கை தெரிப்பு, இனம் புரியாத போரிப்பு. அருகில் நின்ற கண்ணாளனிடம் குப்பியை கலட்டி கொடுத்துவிட்டு மதன் சொன்னான், இன்றைக்கு இடிச்சே திருவன், திரும்பி வரமாட்டன். நேரம் நடு இரவை தாண்டியிருந்தது. நாகதவன் துறை தளத்திலிருந்து அலைகளை கிழித்துக் கொண்டு முன்னேறினான் எதிரி. இன்று அவனது தாக்குதல் வடிவம் வித்தியாசமானதாக இருந்தது. ஒவ்வொரு தடவையும் மாறுபட்டதாக இருக்கின்ற போதிலும் இன்று அவன் அமைத்து வந்த வியூகம் புதுவிதமானது. இரண்டு அணிகள், ஒன்று ஒருபுறத்தில் புலிகளை தடுக்க, மற்றது மறுபுறத்தில் மக்களை தாக்கும். ஆனால் பகைவன் சற்றும் எதிர்பாராத விதமாக அவனை இரு முனைகளிலும் எதிர்கொண்டார்கள் கடற்புலிகள். துப்பாக்கி முனைகள் தீ உமுள வானம் விழா கோலமானது. சண்டை உக்கிரமடைந்து கொண்டிருந்த ஒரு கட்டத்தில் காத்திருந்த புலேந்திரன் படகை தொலைத்தொடர்பு அழைத்தது. மதன் ஆவலோடு பதில் கொடுக்க கட்டளைக்கு காது கொடுத்தான். மக்களை தாக்க வந்த எதிரி புலிகளிடம் சிக்கி போயுள்ள முதலாவது சண்டை முனையில் ஏற்கனவே விளங்கப்படுத்தப்பட்டிருந்த தாக்குதல் திட்டத்தின்படி ஓட்டச்செட் படகொன்றை தாக்குமாறு தொலைத்தொடர்பு தெரிவித்தது. சுற்றியிருந்த தோழர்கள் கண்கலங்க சிரித்த முகத்தோடு மதன் புறப்பட்டார். மின்னல் கீச்சென நெருங்கிய கரும்புலி படகை கண்டு எதிரி தப்பியோட முயல அதற்கு அவகாசம் இல்லாமல் மதன் அதன் மையப்பகுதியோடு மோதி படித்தார். பிரகாசித்தெழுந்த ஒளிவெள்ளம் மறைந்து இருளோடு இருளாக கரும்புகை கரைந்து கொண்டிருக்கும் போது இரண்டாக பிளந்து மூழ்கிக் கொண்டிருந்த ஓட்ட ஜெட்டிலிருந்து புலிகள் ஆயுதங்களை எடுத்துக் கொண்டிருந்தார். தான் நேசித்த கடலோடும் காற்றோடும் மதனும் அவனது புலேந்திரன் படகும் கடலில் சங்கமித்தது. அந்த கடற்களம் நீண்டு கொண்டிருந்தது. கடற்புலிகள் கடலில் சந்தித்த முதலாவது பெருஞ்சமர் அதுவாகத்தான் இருக்க முடியும். புலிகளை தாக்க வந்த அணியை புலிகள் தாக்கி கொண்டிருந்த இரண்டாவது சண்டை முனையிலிருந்து குமரப்பா படகில் அழைப்பு வந்தது. காத்து கொண்டிருந்த வரதன் களத்துக்கு விரைந்தான். புலிகளின் சண்டை படகுகளை வளைக்கப்பட்ட நிலையில் தப்ப வழியின்றி தளத்துக்கு தகவல் அனுப்பி உதவி வரும் வரையில் புலிகளை தாக்க வந்த அணியை புலிகள் தாக்கி கொண்டிருந்த இரண்டாவது சண்டை முனையிலிருந்து குமரப்பா படகுக்கு அழைப்பு வந்தது. காத்து கொண்டிருந்த வரதன் களத்துக்கு விரைந்தான். புலிகளின் சண்டை படகுகளால் வளைக்கப்பட்ட நிலையில் தப்ப வழியின்றி தளத்துக்கு தகவல் அனுப்பிவிட்டு உதவி கூறும் வரை சண்டையிட தீர்மானித்து விட்ட ஒரு போட்ட ஜெட் படகு வரதனின் இலக்கு. தொலைத்தொடர்பு அவனுக்கு தாக்குதல் வழிமுறையை வழங்கியது. உதவி கிடைக்கும் முன் அதனை உடைக்க வேண்டும். இருள் ஆளையால் பார்க்க முடியாத இருள். வளைத்து நிற்கும் புலிகளின் படகுகளை அவதானித்து விலத்தியோடி ஓட்டச்சற்றை சரியாக இடம் கண்டு அது அவனுடையதுதான் என்பதை உறுதிப்படுத்தி இடிக்க வேண்டும். தவறுதலாக இவர்களுக்கு முட்டுப்பட்டாலோ விளைவு விபரீதமானதாகிவிடும். சரியான இலக்கை நோக்கி வரதன் நெருங்கினான். அதிகரித்த வேகத்தோடு திகைத்த எதிரி எதுவுமே செய்ய முடியாமல் மலைத்து நிற்காடுத்த கணப்பொழுதில் அந்த கண்ணிமைக்கும் நேரத்துக்குள் எதிரியின் படகு. எங்கள் அன்பு வரதனும் குமரப்பாவும் தான் நாகதேவன் துறையில் இருந்த கடற்படை தளத்தில் தகவல் தொடர்பு சாதனம் போர்படகை அழைத்துக் கொண்டிருக்க மூழ்கிக் கொண்டிருந்த அந்த படகிலிருந்து கடற்புலி வீரர்கள் ஆயுதங்களை எடுத்து முடித்து விட்டார்கள். ஒரே பாயில் படுத்து ஒரே கூப்பையில் சாப்பிட்டு ஆளுக்காள் தண்ணி ஊற்றி ஊத்தை தேய்த்து ஒன்றாகவே குளித்து ஒரே இலட்சியத்தோடு வாழ்ந்த அந்த உயிர் நண்பர்கள் கிளாலி கடலில் நடந்த ஒவ்வொரு சண்டையின் போதும் ஒன்றாகவே நின்று சிங்கள பிணந்திண்ணிகளை நெருப்பென சுட்டெரித்தவர்கள் சாகும்போது கூட ஒன்றாகவே போனார்கள். எங்களுக்காக மக்களுக்காக அவர்கள் ஒன்றாகவே வெடியாகி போனார்கள். கடற்கரும்புலிகள் கேப்டன் மதன் மேஜர் பரதனாகி கடற்கரும்புலிகள் கேப்டன் மதன் மேஜர் பரதனின் மாவீரமகுடம் கேட்டோம்.
போகின்றோம் மகையோடு போகின்றோம் தலைவா தலைவா தமிழீழத்தை எடுத்து